வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதிய ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 10. வாசிப்பவர் மதுமிதா. உபாத்தியாயர் ஒரு நாள் எங்களுக்கு பாடம் கொடுத்த பிறகு என்னை பார்த்து, கடவுளுக்கு ஒரு நிமிஷம் எப்படி என்றார். உடனே நான் சொன்னதாவது, ஒரு பெரிய மணல் மலை இருக்கிறது. அந்த மலையிலிருந்து 10,000 வருஷத்திற்கு ஒரு மணல் வீதமாக கெட்டு அந்த மலை முழுவதும் நாசமாவதற்கு எத்தனை காலம் செல்லுமோ அத்தனை காலம் கூட சுவாமிக்கு ஒரு நிமிஷம் ஆக மாட்டாது என்றேன். நான் சொன்னதை குரு அங்கீகரித்து கொண்டு ஞானாம்பாளை பார்த்து, நீயும் ஒரு திருஷ்டாந்தம் சொல்லு என்றார். உடனே ஞானாம்பாள் 100,000 வருஷத்துக்கு ஒவ்வொரு துளியாக வற்றி சமுத்திர ஜலம் முழுவதும் வற்றுவதற்கு எவ்வளவு காலம் செல்லுமோ அவ்வளவு காலம் கூட சுவாமிக்கு ஒரு நிமிஷம் ஆகாது என்றாள். உடனே உபாத்தியாயர் எங்களை பார்த்து, சுவாமிக்கு ஒரு நிமிஷம் அப்படி இருக்குமானால் அவருடைய நித்திய காலத்தை யார் அளவிடக்கூடும்? நாம் புண்ணியம் செய்வோமேயானால் முடிவில்லாத நித்திய சுகத்தை அனுபவிக்கலாம், பாவம் செய்வோமானால் முடிவில்லாத துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றார். இவ்வகையாக நானும் ஞானாம்பாளும் அவளுடைய வீட்டிலே படித்துக் கொண்டு வரும்போது எங்களுக்கு வயது அதிகரித்ததால் இனிமேல் நாங்கள் இருவரும் ஓரிடத்திலே படிக்கக் கூடாதென்று என் தாயார் அபிப்பிராயப்பட்டு என்னை வீட்டுக்கு வரவழைத்து கொண்டார்கள். அது முதல் ஞானாம்பாளை பார்க்கும்படியான சந்தர்ப்பம் நேரிடாதபடியால் எனக்கு மகத்தான விசனகரமாயிருந்தது. எங்கள் உபாத்தியாயர் முந்தி ஞானாம்பாள் வீட்டுக்கு போய் அவளுக்கு பாடம் கொடுத்த பிறகு என் வீட்டுக்கு வந்து எனக்கு பாடம் சொல்லிக் கொண்டு வந்தார். அவர் ஞானாம்பாளை பார்த்து வருகிறவரானபடியால் அவருடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒருவாறு எனக்கு திருப்தியாயிருந்தது. அவர் ஒரு நாள் என்னை பார்த்து, ஞானாம்பாள் நல்லவள் என்று நினைத்தேன், அவள் உன் தாயாருக்கு ஒரு துரோகம் செய்து விட்டாள் என்றார். இதை கேட்டவுடனே நான் மலைத்து போய் பேசாமல் இருந்தேன். அவர் உடனே சிரித்து கொண்டு சொல்லுகிறார், ஞானாம்பாள் பிறக்கிறதுக்கு முன் குணத்தில் உன் தாயாருக்கு சமமான ஸ்திரீகள் ஒருவரும் இல்லை. ஞானாம்பாள் பிறந்த பிற்பாடு அவள் உன் தாயாருக்கு சமானம் என்று சொல்லும்படியாக பிரகாசிக்கிறாள். இதுதான் ஞானாம்பாள் செய்த துரோகம் என்றார். இதை கேட்ட உடனே என் கவலை தீர்ந்து அகமகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வண்ணமாக சில நாள் என் வீட்டில் தனிமையாய் படித்த பிற்பாடு ஒரு நாள் உபாத்தியாயர் என்னை நோக்கி வசனிக்கிறார், ஆசான் மாணாக்களுக்கு எவ்வளவு கற்பிக்கலாமோ அவ்வளவு நான் உனக்கு கற்பித்து விட்டேன். இனி நீயே படித்து கல்வியை பூரணம் செய்ய வேண்டும். ஆசானுடைய போதகம் முடிந்த உடனே கல்வியும் முடிந்து போனதாக சிலர் நினைக்கிறார்கள். அப்படி எண்ணுவது தப்பு. உண்மையை சொல்ல வேண்டுமானால் பாடசாலையை விட்ட பிற்பாடுதான் படிப்பு ஆரம்பிக்கிறது. பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாதுரு என்பது போல், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்பை அபிவிருத்தி செய்யாவிட்டால் அந்த படிப்பு ஒன்றுக்கும் உதவாது. பாடசாலையிலே படிக்கிற படிப்பு அஸ்திவாரமாகவும், பாடசாலையை விட்ட பிற்பாடு தானே படிக்கிற படிப்பு மேற்கட்டத்துக்கு சமானமாயுமாய் இருக்கின்றது. ஒரு ஊருக்கு போகிற மார்க்கத்தை மட்டும் உபாத்தியாயர் போதிப்பதே அல்லாது, கல்வியையே பூரணமாய் கற்பிப்பது சாத்தியமல்ல. உபாத்தியாயர் காட்டிய வழியை பிடித்து கொண்டு அகோராத்திரம் படித்து கல்வியை பூர்த்தி செய்வது மாணாக்கனுக்கு கடன். வித்தையை அபிவிருத்தி செய்யாமல் பாடசாலை படிப்பே போதுமென்று இருக்கிறவன் மாளிகை கட்டாமல் அஸ்திவாரமே போதுமென்று இருக்கிறவனுக்கு சமானமாகிறான். பூட்டி வைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு திறவுகோல் கொடுப்பது போல எந்த புஸ்தகத்தை வாசித்தாலும் அர்த்தம் தெரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை உனக்கு போதித்து வித்யா பொக்கிஷத்தின் திறவுகோலை உன் கையிலே கொடுத்து விட்டேன். இனிமேல் நீ உன்னுடைய முயற்சியால் அந்த பொக்கிஷத்தை திறந்து அனுபவிக்க வேண்டுமே அல்லாது நான் செய்யத்தக்கது ஒன்றுமில்லை. அரும் பதங்களுக்கு அர்த்தம் தெரிய வேண்டுமானால் அகராதி, நிகண்டு முதலிய வியாக்கான நூல்களும் இருக்கின்றன. திருவள்ளுவர், கம்பர் முதலிய மகா வித்வான்கள் தங்களுடைய முயற்சியால் கவி சிரேஷ்டர்கள் ஆனார்களே தவிர அவர்களுடைய உபாத்தியாயரிடத்தில் அவர்கள் கற்றுக்கொண்டது அற்பமாகவே இருக்கும். அந்த வித்வான்களெல்லாம் மனுஷ பிறப்பே அல்லாமல் தெய்வீகம் அல்லவா? அவர்களைப் போல நீயும் பிரயாசைப்பட்டு கல்வி பயின்றால் அவர்களுக்கு சமானமாவதற்கு ஆடங்கம் என்ன? கல்வியின் பிரயோஜனம் எல்லாம் கூடி கடவுளை அறிவதுதான். சகல சாஸ்திரங்களும் வேதங்களும் வேதாகமங்களும் சமய கோடிகளும் சொல்லுவதெல்லாம் கடவுளே அல்லாமல் வேறல்ல. கல்விமானுக்கு தெய்வ பக்தியே சிறந்த பூஷணமாய் இருக்கின்றது. ஒருவன் கல்விமானாய் இருந்தாலும் தனவானாய் இருந்தாலும் அவனிடத்தில் தெய்வநேசம் இல்லாவிட்டால் அவனைப் போல் நிர்பாகியர்கள் ஒருவரும் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளிடத்தில் நாம் உண்பது அவருடைய அன்னம், உடுப்பது அவருடைய வஸ்திரம், குடிப்பது அவருடைய ஜலம், நாம் வசிப்பது அவருடைய வீடு, சஞ்சரிப்பது அவருடைய பூமி, நாம் சுவாசிப்பது அவருடைய சுவாசம், நாம் காண்பது அவருடைய பிரகாசம், நாம் அனுபவிக்கிற நமது தேகமும் பஞ்சேந்திரியங்களும் ஆத்மாவும் அவருடைய கொடை. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒரு நிமிஷம் நாம் ஜீவிக்க கூடுமா? அவர் நம்மை அசைக்காமல் நாம் அசையக்கூடுமா? அவர் நம்மை நடப்பிக்காவிட்டால் நாம் நடக்கக்கூடுமா? பூமியை பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அவருடைய உபகாரமயமே அன்றி வேறுண்டா? ஆகாயம் நம்மை சூழ்ந்திருப்பது போல் அவருடைய உபகரணங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. சமுத்திரத்திலே பிறந்து சமுத்திரத்திலே வளர்ந்து சமுத்திரத்திலே ஜீவிக்கிற மீன்களைப் போல கடவுளது கிருபா சமுத்திரத்துக்குள்ளாகவே நாம் ஜனித்து வளர்ந்து ஜீவிக்கிறோம். அரசனுடைய ஊழியத்திற்கும் தெய்வ ஊழியத்திற்கும் இருக்கிற வேதத்தை பார். அரசனுக்கு நாம் நின்று சேவிக்க வேண்டும், கடவுளை தியானிக்க நிற்க வேண்டுவதில்லை. நாம் பசியாயிருக்க அரசன் உண்ணுகிறான், கடவுள் தாம் உண்ணாமல் நம்மை உண்பிக்கிறார். அரசன் தூங்கும் போது நாம் தூங்காமல் அவனை காக்க வேண்டும். கடவுள் தாம் தூங்காமல் நம்மை தூங்க வைத்து காவலராய் இருக்கிறார், காவலாகவும் இருக்கிறார். அரசன் ஓயாமல் நம்மிடத்தில் வேலை கொள்ளுகிறான். கடவுள் நம்மிடத்தில் ஒரு வேலையும் வாங்காமல் அவரே சகல வேலைகளையும் செய்கிறார். அரசன் நம்மிடத்தில் வரி யாசகம் செய்கிறான். கடவுள் நம்முடைய அன்பை தவிர வேறொன்றும் அபேட்சிக்கவில்லை. அரசன் அற்ப குற்றத்தையும் க்ஷமியான். கடவுள் நாம் தினந்தோறும் செய்கிற எண்ணிறந்த குற்றங்களையும் பொறுத்து கொண்டு சாகிற வரையில் நம்மை தண்டியாமல் சகல உபகாரங்களும் செய்து வருகிறார். அரசன் சுயபுத்தி இல்லாதவன் என்பதற்கு அவனுடைய மந்திரிகளே சாட்சி. அவன் சுய சூரன் அல்ல என்பதற்கு அவனுடைய படைகளே சாட்சி. அவன் யாசகஸ்தன் என்பதற்கு அவன் வாங்கும் குடி இறையே சாட்சி. அவன் நியாய பரிபாலனம் செய்ய தெரியாதவன் என்பதற்கு அவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதிகளே சாட்சி. இப்படிப்பட்ட குறைவுகள் இல்லாமல் சர்வஜத்துவமும் சர்வ சக்தியும் சர்வ சாம்ராஜ்யமும் உடைய கடவுளை எப்போதும் தியானிக்க வேண்டும். அவரை தியானிப்பது நமக்கே ஆத்மானந்தமாகவும் அவரை புகழ்வது வாய்க்கு மாதுரியமாகவும் அவருடைய நாமத்தை கேட்பது காதுக்கு இனிமையாகவும் இருக்கின்றது என்று அமிர்த வருஷம் போல பிரசங்கித்தார். அது முதல் உபாத்தியாயர் தினந்தோறும் வராமல் வாரத்துக்கு ஒரு முறை வந்து எனக்குள்ள சந்தேகங்களை தெளிவித்து விட்டு போவார். அவர் ஆஜாவித்தபடி நான் ஒரு நிமிஷம் கூட சும்மா இராமல் எப்போதும் சிறந்த காலக்ஷேபம் செய்து வந்தேன். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 10 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.